வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாய சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது மாம்பழ ஈ, அதன் பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் தாக்குதலுக்கான அறிகுறிகள், அவற்றினுடைய மேலாண்மை பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் மதுரையில் அமைந்திருக்கும் வேளாண்மை கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் மணிசேகரன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். நேயர்களே, வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய சமுதாய வானொலி நிலையம் வாயிலாக மாம்பழ ஈ, அதன் பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் தாக்குதல் அறிகுறி மேலாண்மை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் தலைப்புக்குள் செல்வதற்கு முன், பொதுவாக ஈக்கள் தொந்தரவு எப்போது அதிகமாக இருக்கும்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் இதன் தாக்குதல் அதிகமாக இருக்கும், அதன் பின் இதன் தாக்குதல் குறையும். அதே மாதிரி தான் பழ ஈக்களும். இப்போ பழ ஈக்களுடைய பொருளாதார முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். பழ ஈக்கள் பல பழங்களை தாக்குகின்றன, அது மட்டுமின்றி காய்கறி பயிர்களையும் தாக்குகின்றது. இதனால் 100 விழுக்காடு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. மாம்பழ ஈ, மாம்பழத்தை தவிர கொய்யா, பீ, செரி, எலுமிச்சை மற்றும் பூசணி வகை பயிர்களையும் தாக்க வல்லது. அதாவது பூசணி காய்கறி பயிர்கள். உலக அளவில் 4000 சிற்றின வகை ஈக்கள் இருப்பதாகவும், நமது இந்தியாவை பொறுத்தவரையில் 200 சிற்றின வகை, அதாவது ஆங்கிலத்தில் ஸ்பீஷிஸ் என்று சொல்லுவார்கள், இருப்பதாகவும், இவை காய்கறி பயிர்கள் மற்றும் பழங்களை தாக்குவதாகவும் ஆராய்ச்சியின் வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமாக 2 பேரினம், அதாவது ஜீனஸ் என்று சொல்வார்கள், டாக்கஸ் மற்றும் பேட்டோசிரா பேரின பழையீக்கள் மிக தாக்குதலை அதிகமாக உண்டு. இந்த 2 பேரின வகைகளுக்கும் வேறுபாடு என்னவென்றால், இதனுடைய வயிற்றுப்பகுதியில், அதாவது டாக்கஸ் பேரின பழையின் வயிற்றுப்பகுதியில் உள்ள கிளீரைடு என்று சொல்வார்கள், அது வந்து இணைந்து காணப்படும். ஆனால் பேக்டோசிராவில் அவை இருக்காது. இதுதான் மிக முக்கியம். இதை நீங்கள் இப்போது ஒரு செய்திக்காக சொல்லியுள்ளேன், இதை பின்பு பார்க்கலாம். இப்போ பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதாவது நமக்கு 100% விழுக்காடு. இப்போ எந்த வகை ஈயானாலும் சரி, இதனுடைய தாக்குதல் அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். நம்ம தாக்குதல் அறிகுறிக்கு செல்வோமா? முதலில் புழுக்கள் மற்றும் ஈக்கள் பாதி கனிந்த பழங்களையே தாக்க வல்லது. நன்றாக கவனிக்கவும், பாதி கனிந்த பழங்களையே தாக்க வல்லது. அதற்கு அடுத்தபடியாக, முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்கள் பழத்தினுடைய தசை பகுதியை தின்று அதிக சேதத்தினை உண்டு பண்ணும். இவ்வாறு முட்டையிட்ட பழத்தில் துளைகள் காணப்படும். நாளடைவில் தோலின் மேற்பரப்பில் பழுப்பு நிற திட்டுகளும் காணப்படும். அதற்கு அடுத்தபடி, தாக்கப்பட்ட பழத்திலிருந்து துர்நாற்றம் வீசக்கூடும். சேதம் அதிகமானால் பழங்கள் அழுகி, நாம் பழங்களை கையாளும் போது அதிலிருந்து பழுப்பு நிற திரவம் வெளியே ஏறும். சேதமடைந்த பழங்கள் அழுகி கீழே மண்ணில் விழுந்துவிடும். இது எந்த வகை ஈயானாலும் சரி, இதுதான் வந்து தாக்குதல் அறிகுறி. இப்போ தாக்குதல் அறிகுறிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்தபடியாக, இதனுடைய வாழ்க்கை சுழற்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஏனென்றால் இதனுடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போது எந்த நிலையில் இந்த பழ ஈக்களை எளிதாக நாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி புரிதல் நமக்கு தெரியும். இப்பொழுது தாக்குதல் அறிகுறியை பற்றி பார்த்தோம். பழ ஈக்களின் வாழ்க்கை சுழற்சிக்கு செல்வோமா? பழ ஈக்களின் வாழ்க்கை சுழற்சியில் 4 பருவங்கள் இருக்கின்றன. முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், ஈ பருவம். இந்த முட்டை பருவம் பற்றி பார்ப்போம். முதலில் கருவுற்ற தாய் ஈக்கள் பழத்தோளின் கீழ் வெண்ணிற கூம்பு நிற வடிவில் முட்டைகளை இடும். முட்டைகள் எங்கு இடப்படுகிறது? பழத்தோளின் கீழ். முட்டை பருவமானது 1 அல்லது 2 நாட்கள் தட்பவெப்ப நிலையை பொறுத்து நீடிக்கும். இதுதான் முட்டை பருவம். அதற்கு அடுத்தபடியாக புழு பருவத்தை பற்றி பார்ப்போம். புழு பருவம் வெண்ணிற கால்களற்ற புழுக்கள் தலைப்பகுதி அகன்று காணப்படும். இப்புழுக்கள் பழத்தின் சதைப்பகுதியை குடைந்து உண்ணும். புழு பருவமானது 8 இலிருந்து 17 நாட்கள் வரை நீடிக்கும். இந்த புழு பருவத்தில் 2 முறை தோள்களை உரித்து 6 இலிருந்து 15 மில்லிமீட்டர் வரை வளரும் இயல்பு உடையது. இந்த புழுவானது சேதத்தினை ஏற்படுத்துகின்றது. அதற்கு பிறகு மூன்றாவதாக கூட்டுப்புழு பழுவும். முழு வளர்ச்சியடைந்த புழுக்கள் அழுகிய பழத்துடன் மண்ணில் விழுந்து கூண்டு பழுகளாக மாறுகின்றது. இந்த கூண்டு புழு பருவம் சுமார் 8 முதல் 18 நாட்கள் வரை நீடிக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஈ பருவம். தாய் ஈயானது சுமார் 5 மில்லிமீட்டர் நீளமுடையது. இதன் முகத்தில் பார்த்தால் 2 கரும்புள்ளிகள் உணர்கொம்புகளுக்கு இடையே ஆண்டனா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் தென்படும். மார்பு பகுதியில் கருப்பு மற்றும் மஞ்சள் நிற திட்டுகள் தென்படும். இறக்கைகள் கண்ணாடி போன்றே இருக்கும். கால்கள் மஞ்சள் நிறங்களுடன் காணப்படும். வயிற்றுப்பகுதியை எடுத்துக்கொண்டால் மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்துடன் ஆங்கில எழுத்து டி வடிவ குறி தென்படும். சுமார் 15 லிருந்து 35 நாட்களில் இவை இனச்சேர்க்கை செய்து மறுபடியும் முட்டையிட தயாராகிவிடும். ஒரு ஈயானது ஒரு வருடத்தில் பல தலைமுறைகளை உருவாக்கும் திறன் கொண்டது. ஈயின் வாழ்க்கை சரீரத்தை பொறுத்தவரை முட்டையிலிருந்து தாய் ஈ பருவம் சுமார் 35 முதல் 75 நாட்கள் வரை தட்பவெப்ப நிலையை பொறுத்து நீடிக்கும். இப்போ இதுவரை நாம் பொருளாதார முக்கியத்துவம், தாக்குதல் அறிகுறி, பழையின் வாழ்க்கை சரிதம் பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது பழைய ஈக்களின் எண்ணிக்கை, அதன் உணவு அதாவது பழங்களுடைய தொடர்பு, மற்றும் பழைய ஈக்களின் எண்ணிக்கை சீதோஷ நிலையின் தொடர்பு. இதை பற்றி நாம் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டால் இதனை கையாள்வது மிகவும் எளிது. முதலில் பழைய ஈக்களின் எண்ணிக்கை, அதன் உணவு அதாவது அதுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், அதனுடைய தொடர்பை பற்றி பார்ப்போம். பொதுவாக பழைய ஈக்கள் வருடத்தில் எல்லா நாட்களிலும் தென்படும். குறிப்பாக ஒரு வருடத்தில் 3 உச்சத்தை தொடுகின்றது, அதாவது பாப்புலேஷன் பீக் என்று சொல்வார்கள். இதற்கு கிடைக்கின்ற உணவை பொறுத்து அவ்வாறு பார்க்கும்போது 3 உச்சங்களில் முதல் உச்சமானது மார்ச் ஏப்ரல், இரண்டாவது உச்சமானது மே ஜூன், மற்றும் 3வது உச்சமானது செப்டம்பர் அக்டோபர். இப்பொழுது நாம் மார்ச் மாதம் 2 வாரத்தில் அடியெடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுதிலிருந்தே பழைய ஈக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். இதில் நன்கு கவனித்து பார்த்தீர்கள் என்றால் முதல் உச்சமும் 3வது உச்சமும் கொய்யா கனி பழுக்கின்ற நேரத்தை சார்ந்துள்ளது. அந்த 2வது உச்சம் மே ஜூன் என்று சொன்னேன், அது மாம்பழம் பழுக்கும் சீசன். குறிப்பாக மாம்பழம் நமக்கு வெயிலில் நிறையா கிடைக்கும். இப்போ கோடை காலத்தில் முதல் உச்சம் கொய்யாயில் ஆரம்பித்து 2வது உச்சம் மாம்பழத்தில், 3வது உச்சம் மறுபடியும் கொய்யா. இந்த 3 உச்சங்களை சொல்லினேன். வருடத்தின் இதர மாதங்களான நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எங்கே இருக்கும் இந்த ஈக்கள் அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் இவை களைச்செடிகளில் உள்ள பூக்கள் மற்றும் தேன்களை உண்டு அங்கு வாழும். களைச்செடியில் கிடைக்கின்ற பழங்களை. ஆக இந்த 3 உச்சம் மாம்பழ ஈ இந்த மாம்பழம் மிக விரும்பி உண்ணுவதால் இதனுடைய 2வது உச்சத்தில் வாரத்திற்கு சராசரியாக 500 முதல் 1000 பூச்சி வரை நாம் சேகரிக்க முடியும். இப்பொழுது பூச்சிகளின் எண்ணிக்கை, உணவு சம்பந்தமான தொடர்பை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக சீதோஷ நிலை பூச்சிகளின் எண்ணிக்கை எவ்வாறு அதிகரிக்கின்றது அல்லது குறைக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது வேளாண் பல்கலைக்கழகம் மதுரையில் ஆராய்ச்சி பழ ஈக்களை பற்றி மேற்கொள்ளப்பட்டதில் ஆராய்ச்சி முடிவுகள் செலவை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக இந்த சீதோஷ நிலைக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையும் தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அதிகபட்ச அல்லது குறைந்த சராசரி வார சீதோஷ நிலை நேரடி தொடர்பை கொண்டும் மழையின் அளவு, காற்றிலுள்ள ஈரப்பதம் இவை மறைமுக தொடர்பை கொண்டு காணப்படுகிறது. அதாவது நான் முன்பே கூறினேன், பூச்சிகளின் எண்ணிக்கை, ஃப்ரூட் ஃப்ளை பாப்புலேஷன், கிளைமேட், இதுக்கு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அதாவது 1 டிகிரி செல்சியஸ் அதிகமான பூச்சிகளின் எண்ணி அதிகமாகும். அதே மாதிரி காற்றில் ஈரப்பதமோ மழையின் அளவோ அதிகரிக்கும்போது பூச்சியினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள, அதாவது மழையின் அளவு, காற்றின் ஈரப்பதம் நேரடி தொடர்பு இல்லாமல் மறைமுக தொடர்பையும், அதிக வெப்பநிலை பூச்சிகள் வெளிவருவதற்கும், குறைந்த வெப்பநிலை பூச்சிகள் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் நேரடி தொடர்புடையதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதையெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் மேலாண்மை அல்லது கட்டுப்பாடு முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்த்தோம் என்றால், மாம்பழ வகைகளில் எல்லா மாம்பழ வகைகளுமே பழையின் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியது தான். குறிப்பாக அல்போன்சா சப்பட்டை இவற்றில் தாக்குதல் மிக குறைவாக இருக்கும், நீளத்தில் மிகுந்து காணப்படும். மற்றும் ஒட்டு ரகமான PKM1, PKM2 ஆகியவற்றிலும் கூட இதனுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கின்றன. பொதுவாக எந்த மாம்பழத்திலும் தாக்குதல் இல்லை என்று சொல்ல முடியாது. அல்போன்சா சப்பட்டை இருந்தால் அதில் தாக்குதல் குறைவாக இருக்கும். சரி, அடுத்ததாக என்ன வழிமுறையை கடைபிடிக்கலாம்? அதாவது நான் பூச்சிகளின் சுழற்சியிலே சொன்னேன், இதை கட்டுப்படுத்த முட்டையிடுவதற்கு முன் தடுக்கப்பட வேண்டும், அல்லது கூண்டு புழுவில் தடுப்பை செய்ய வேண்டும், அல்லது ஈக்களை கட்டுப்படுத்த வேண்டும். புழுக்களை நாம் கட்டுப்படுத்துவது முடியாது. முட்டைகளிட்டு புழுக்கள் உள் சென்று விட்டால் இதை கட்டுப்படுத்துவது மிக கடினம். ஆகவே தாக்கப்பட்ட மண்ணில் விழுந்த பழங்களை சேகரித்து அதை மண்ணிற்கு அடியில் ஒரு அடி ஆழத்தில் புதைத்து விட வேண்டும். அதை சுற்றி கொசு வலையை அல்லது நைலான் வலையை போட்டு கூடாரம் அமைத்து விட்டால் பழ ஈக்கள் மண்ணிலிருந்து வெளிவந்தாலும் அந்த கூடாரத்தில் சிக்கிக்கொள்ளும், பழங்களை தேடிச் சென்று முட்டையிடாது. அதற்கு அடுத்தபடியாக மிக சிக்கனமான முறை என்னவென்றால் கோடை உழவு. இந்த கோடை உழவை மரத்தை சுற்றி நாம் உழவு செய்யும் பொழுது பழ ஈக்களின் கூண்டு புழுக்களை பறவைகளுக்கு எளிதாகவும் சூரிய வெப்பத்திற்கு நாம் அதனை கொண்டு வரலாம். இதனால் கூண்டு புழுக்கள் அழிக்கப்படும். மிக சிக்கனமான முறை. அதற்கு அடுத்தபடியாக மொலாசஸ் அல்லது வெல்லத்தை 10 கிராம் என்ற அளவில் எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் நீரில் கரைக்க வேண்டும். அதனுடன் மாலத்தியான் அல்லது டைமித்தவேட் என்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றினை 2 மில்லி என்ற அளவில் கலந்து இந்த பூச்சி மருந்து கலவையை வாரம் 2 முறை 15 நாட்கள் இடைவெளியில் மிக முக்கியமாக பழங்கள் பழுப்பதற்கு முன்னால் தெளிக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலே கூறினேன், பாவி பழுத்த பழங்களையே ஈக்களும் புழுக்களும் விரும்புகின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால், தாய் முட்டையிடும்போது அந்த பாவி பழுத்த பழங்களில் தன்னுடைய முட்டை கருவியை வைத்து, ஓவிபோசிட்டர் என்று சொல்வார்கள், முட்டையிடும் கருவியை வைத்து தோலுக்கடியில் முட்டையினை இடும். இது நன்கு பழுத்த பழமாக என்றால் இந்த ஓவிபோசிட்டர் என்று சொல்லக்கூடிய முட்டையிடும் கருவி எளிதில் துளைத்து சென்றால் பின்னாடி அதனால் அதை எடுக்க முடியாது, முட்டைகளை சரியாக வைக்க முடியாது. காயாக இருந்தாலும் இவை துளைத்து செல்வதற்கு சிரமப்படும். அதனால் தான் சொல்கின்றேன், பழம் பழுப்பதற்கு முன் தெளிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஈக்களை ஈஸியாக நாம் கவர்ந்து அழிக்கலாம். எல்லாருக்கும் பொறி என்று சொல்வாங்க, விஷ நஞ்சு அல்லது விஷ உணவு வைக்கலாம். பொறின்னு சொல்லும்போது கருவாட்டு பொறி என்று சொல்வார்கள். அந்த பொறி இதற்கு பயன்படுத்தக்கூடாது. குருத்து ஈக்களை மட்டும் இது கவரக்கூடியது. பழ ஈக்களை கவருவதற்கு மீத்தைல் யூஜினால் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறி, திரவமானது ஈர்க்கக்கூடியது. இதை நாம் வயலில் அல்லது தோப்புகளில் 3 அடி உயரத்திற்கு மேல் இந்த பொறிகளை நாம் வைத்து கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு நாம் வைக்கும்போது பழங்கள் பழுக்கின்ற நேரத்தில் இப்பொறிகளை நாம் வைப்பது மிக அவசியம். அதைவிட மிக அவசியம் என்னவென்றால், மாம்பழம் இல்லாத சீசனிலும் நாம் இந்த பொறிகளை வைக்க வேண்டும். ஆஃப் சீசன் என்று சொல்வார்கள். முதல்ல நான் சொன்ன பூச்சிகளினுடைய வாழ்க்கை சுழற்சியில் களை செடிகளில் இது வளரக்கூடியது. அதனால் மாம்பழம் பழுக்கின்ற சீசனிலும் இதை வைக்க வேண்டும். பழங்கள் இல்லாத சீசனிலும், ஆஃப் சீசன் என்று சொல்வார்கள், அப்பொழுதும் நாம் அதை வைத்தன. எண்ணிக்கை என்னவென்று பார்த்தீங்கன்றால், 1 ஹெக்டேருக்கு 25 எண்ணிக்கை. இந்த மாலத்தியான் என்ற மருந்தானது மீத்தைல் யூஜினால் என்ற மருந்துடன் 1:1 என்ற சம அளவில் கலந்து தயாரிக்கப்பட்ட கலவை. இதை நாம் மாலத்தியான் மீத்தைல் யூஜினால் கலவை இல்லை என்றால் சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிட்ரோனல்லா ஆயில், நீலகிரி எண்ணெய் அல்லது அசிட்டிக் அமிலம் என்று சொல்வார்கள், அல்லது வினிகர் என்று சொல்வார்கள், லாக்டிக் அமிலம், இவை கூட நாம் வைத்து இந்த ஆனால் பொறிகளை வைக்கும்போது இந்த விஷ உணவோடு கலந்து நாம் வைக்கும்போது பழங்கள் பழுக்கின்ற நேரத்திலும் வைக்க வேண்டும், பழங்கள் இல்லாத நேரத்திலும் வைக்க வேண்டும் என்பது மிக குறிப்பான. இது தவிர இந்த மருந்து தெளிக்கும் பற்றி நான் சொல்கிறேன், பழம் பழுப்பதற்கு முன்னால் 15 நாட்கள் இடைவெளியில் மருந்து தெளிக்க வேண்டும் மாலத்தியான் கலவை. அதையை தவிர்த்து வேப்பம்பருப்பு சாறு 5% கலவை, நீமாயில் 2 அல்லது 3% கலவையும் நாம் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இயற்கையிலே சில ஒட்டுண்ணிகள் இந்த பழையீக்களின் கூண்டு புழுவை தாக்கக்கூடியது. அவ்வாறு உள்ள ஒட்டுண்ணிகள் என்னவென்று கேட்டால், ஓபிஎஸ் கான்ஜைட்டஸ் ஸ்பால்ஜியஸ் பிலிபைன்சிஸ் என்ற ஒட்டுண்ணிகள் இருக்கின்றன. இவற்றை நாம் ஆய்வகத்தில் பெருக்கி வயலில் விடுவது என்பது கொஞ்சம் சிரமம். இவ்வாறு மருந்து அடிக்கும்போது இந்த மாதிரி ஒட்டுண்ணிகள் இருக்கின்றனவா என்று நாம் கண்டறிய வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த மருந்தடிப்பதற்கு, குறிப்பாக தாவர பூச்சிக்கொல்லிகளை அறுவடைக்கு 21 நாட்களுக்கு முன்பு நாம் இதனை தெளிக்கலாம். இவ்வாறு தெளித்து பழைய ஈக்களை கட்டுப்படுத்தி, குறிப்பாக பொறிகளை வைத்து அவற்றை ஈக்களை கவர்ந்து அழித்து, மற்றும் கோடை உழவு செய்து ரகங்களை தேர்வு செய்து மேலாண்மை ஒருங்கிணைத்து நல்ல மகசூல் பெறுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டால், எனது பெயர் எஸ் மணிசேகரன், மதுரை வேளாண் கல்லூரி பூச்சியல் துறை, கைபேசி எண் 9442155463. அன்பார்ந்த விவசாயிகளே, இந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.